إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فإن التقوى زاد الآخرة فاتقوا الله حيثما كنتم فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الخمر والميسر والأنساب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون صدق الله அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன் என்று சான்று பகர்கிறேன். சலாம் எனும் கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் கிளைஞர்கள் கயாமத்து நாள் வரை அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாம். புனிதமான வெள்ளிக்கிழமை அன்று இஃதிகாஃபுடைய நீயத்தோடு அல்லாஹ்வின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறும் மேலும் எவைகளை ஏவி இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும், எவைகளை தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக எமது வாழ்க்கையிலே தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் இறை கட்டளையை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்களே, ஒரு முழுமையான தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார். இந்த இஸ்லாத்தை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், எவ்வாறு நாம் எமது வாழ்க்கையிலே இந்த தீனை எடுத்து நடந்தால் இவ்வுலகிலும் அல்லாஹ்வுடைய அன்பை பொருத்தத்தை பெறலாம், நாளை மறு உலக வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எவ்வாறு அடைந்து கொள்ளலாம் என்ற விடயங்களை அல்லாஹ் குர்ஆனின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை மூலம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தௌராத்திலும் இஞ்சிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் விவரமாக அல்லாஹ் வர்ணித்து கூறிய விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை தௌராத்திலும் இஞ்சிலும் குறிப்பிட்டதை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறார். யஅமுரும் பில் மஅரூஃப், நன்மைகளை அவர்களுக்கு ஏவுவார்கள். இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்களுக்கு நன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுவார்கள். வயன்ஹாவும் அனில் முன்கர், பாவமான வெறுப்பான காரியங்கள் அவர்கள் ஈடுபடுவதிலிருந்து அவர்களை தடுப்பார்கள். மேலும் வயுஹில்லு லஹுமுத் தய்யிபா, ஹலாலானவைகளை நல்லவைகளை அவர்களுக்கு அனுமதிப்பார்கள், ஹலாலாக்குவார்கள். எவைகளை சாப்பிட்டால் எவைகளை பயன்படுத்தினால் அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம் என்ற விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள். வயுஹில்லு லஹுமுத் தய்யிபா,
ஹலாலான நல்லவைகளை, மனிதர்களுக்கு பிரயோஜனமானவைகளை அவர்கள் ஹலாலாக்குவார்கள். அதே போன்று மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஹராமானவைகளை அவர்கள் ஹராமாக்குவார்கள், தடுப்பார்கள். எவைகளிலெல்லாம் மனிதர்களுக்கு தீங்கு இருக்கிறதோ, மனிதனுக்கு கெடுதி இருக்கிறதோ, அவைகளை பயன்படுத்தினால் இந்த உலகத்திலும் அவன் நஷ்டமடைவான், மறு உலகத்திலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவன் கேவலப்படுத்தப்படுவான் என்பதை அறிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவைகளை அனைத்தையும் பயன்படுத்துவது ஹராம், இவைகள் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் எவைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் எங்களுக்கு ஹலாலாக்கினார்களோ, ஆர்வமாக்கினார்களோ, அவைகளை சாப்பிடுவதில் நாங்கள் ஆர்வம் காட்டவில்லை. உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் பால் அறிந்துவிட்டார். வளமையாக எங்கிருந்து அது கொண்டு வந்தா என்று கேட்பார்கள். அன்று அவர்கள் கேட்க மறந்து விட்டார்கள். ஹராமான முறையில் அது பெற்றுக் கொள்ளப்பட்டது என்று அறிந்தவுடன் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள், மிகவும் கவலை அடைந்தார்கள். என்னுடைய வயிற்றில் ஹராமான ஒரு வஸ்து, ஒரு பொருள் சென்று விட்டதே என்று நினைத்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். எனவே ஒவ்வொரு மூமினும் ஹலாலான உணவுகளை, அல்லாஹ் ஹலாலான ஹலாலாக்கியவைகளை சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அதே போன்று கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எமது சமூகத்தில் நாளைய தலைவர்கள், எமது சமூகத்தின் நாளைய வழிகாட்டிகள், எமது சமூகத்தின் நல்ல விடயங்களை அடுத்தவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புள்ளவர்கள் எமது வாலிபர் சமூகம், எமது மாணவர்கள். இந்த எமது மாணவர் சமூகமும் எமது இளைஞர் சமூகமும் போதை பொருட்களுக்கு அடிமையாகி தன்னுடைய எதிர்காலத்தையும் தொலைத்து மறு உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் சம்பாதிக்கின்ற அந்த மோசமான கொடிய போதை பழக்கத்துக்கு அடிமையாகி வருகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார், இன்னமல் ஹம், நிச்சயமாக சாராயம், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம், நிச்சயமாக சாராயம், அதுபோன்று சூது, அதுபோன்று சிலை வணக்கம், அதே போன்று குறிபார்த்தல், இவைகள் அனைத்தும் ஷைத்தானுடைய மிக மோசமான அருவறுப்பான பாவங்கள். பஜித்தனிபு, அவைகளை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது கூறுகிறார்கள், ஷைத்தான் இந்த மனித சமூகத்தை வழிகெடுப்பதற்கு பல பாவங்களை மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துவார். பல வழிகளை இந்த மனிதர்களை சொர்க்கத்திலிருந்து தூரமாக்க வேண்டும் என்பதற்காக பல பாவங்களை அவன் தயார் செய்து மக்களை வழிகெடுப்பதற்காக வைத்திருக்கிறார். அவைகளில் ஆக மோசமான பாவங்கள் தான் இது நான்கு: போதை பழக்கம், சூது விளையாடுவது, சிலை வணக்கம் செய்வது, அதுபோன்று குறிபார்த்தல். இவைகள் அனைத்தும் மிக மோசமான பாவங்கள், இவைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலை வணக்கத்தோடு போதை பழக்கத்தை ஒப்பிட்டிருக்கிறார். ஒரு முஸ்லிம் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டார், அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்க மாட்டார். அபூ தர்தா ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ், அவனை ஒரு நாளும் இணை வைக்க வேண்டாம். وَإِنْ قُتِعْتَ وَإِنْ حُرِّقْتَ بِالنَّارِ சொன்னார்கள், உன்னை துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் உன்னை தீயிலிட்டு எரித்தாலும் ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. ஒரு மூமின் ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டான். உலகத்தில் இருக்கின்ற எத்துணை நியமத்துக்களை அவனுக்கு முன்னால் கொட்டி கொடுத்தாலும் ஒரு உண்மையான மூமின் அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைக்க மாட்டார். அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ولا تشرب الخمر சாராயம் அருந்த வேண்டாம். அல்லாஹ்வை இணை வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள், போதை பழக்கத்துக்கு நீங்கள் அடிமையாகிவிட வேண்டாம். போதை பழக்கம் நீங்கள் அவைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். போதை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னார். இந்த நாம் முஸ்லிம்கள் செறிந்து வாழுகின்ற பிரதேசங்களில் சிலை வைப்பதை, எமது மஸ்ஜிதுகளில் யாராவது சிலை வைத்தால், எமது வீட்டிலே யாராவது சிலைகளை வைத்தால் நாங்கள் கோபப்படுவோம், ஆத்திரப்படுவோம், ஆவேசப்படுவோம். ஆனால் இன்று அதற்கு நிகரான ஒரு பாவம் போதை பழக்கம், போதை பயன்பாடு. எவ்வாறு நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு ஒரு நாளும் நாங்கள் முன்வர மாட்டோமோ அது போன்று நாங்கள் முஸ்லீம்கள் என்ற வகையில் போதை பொருட்களை பயன்படுத்துவதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு நிகராக நாங்கள் அதை எண்ண வேண்டும். இன்று எமது வாலிபர் சமூகம், எமது மாணவர் சமூகம் எதிர்காலத்தை தொலைத்தவர்களாக, கல்வியிலே பின்தங்கியவர்களாக, ஒழுக்கத்திலே பின்தங்கியவர்களாக, பெற்றோர்களை மதிக்காதவர்களாக, பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்தாதவர்களாக இருக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். இதன் பின்னணி என்ன, இதற்கான காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால், இன்று சில மாணவர்கள், இன்று சில மாணவர்கள் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு நிகராக இந்த போதை பழக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் ஷரிபல் ஹம்ர வஸதிர, யார் சாராயம் அருந்தி அதன் மூலம் அவருக்கு போதை ஏற்படுகிறதோ, அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா 40 நேர தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மேலும் சொன்னார்கள், வஇம் மாத, அதே நிலையில் அவன் மரணித்தால் தஹல ஃபின்னார், நரகம் நுழைவான் என்று சொன்னார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள் சிந்தித்து பாருங்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒரு பிள்ளை, ஒரு வாலிபன், ஒரு மனிதன் இதே நிலையில் அவனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டால், அவனுடைய உயிர் பறிக்கப்பட்டால், எந்த நிலையில் அவனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டால் அவனுடைய நிலை என்ன என்று நாங்கள் பார்க்கிறோம். மாவா என்றும், இது போன்று பாபுல் என்றும், இது போன்ற பல வகையான பெயர்கள், இன்று புதிய புதிய பெயர்களால் இந்த போதை பழக்கங்களுக்கு மாணவர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆரம்ப கட்டமாக இவைகளை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். கால போக்கில் அவைகளுக்கு அடிமையாகி பெரிய பெரிய போதை பழக்கத்துக்கு அவர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதே நிலையில் ஒரு வாலிபருடைய உயிர் பிரிந்தால், ஒரு மனிதன் போதையை பயன்படுத்துகின்ற பொழுது அவனுடைய ஈமான் உயர்த்தப்படுகிறது. அவனுடைய ஈமான் உயர்த்தப்படுகின்ற நிலையில் ஒரு சகோதரர் மரணித்தால், அது என்னுடைய குழந்தையாக இருந்தால், அது என்னுடைய சகோதரனாக இருந்தால், அது என்னுடைய நண்பனாக இருந்தால், என்னுடைய தந்தையாக இருந்தால், சிந்தித்து பாருங்கள். கண்ணியமான சகோதரர்களே, போதையை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற நிலையில் அவருடைய உயிர் பிரிந்து விட்டால் அவருடைய நிலை என்ன? அவர் எவ்வாறான நிலையில் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போதையுடைய நிலையில் யார் மரணிக்கின்றானோ அவன் தஹல பின்னார், நரகம் நுழைவான் என்று சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, எமது பிள்ளையாக இருந்தால், எமது சகோதரனாக இருந்தால், எந்த பிள்ளைகளுக்காக நாம் காலையிலிருந்து இரவு வரை கஷ்டப்படுகிறோமோ, நாங்கள் உழைக்கிறோமோ, எந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ, இந்த குழந்தை இந்த உலகத்திலும் நஷ்டவாளியாக, நாளை மறு உலகத்தில் நிரந்தர நஷ்டவாளியாக மாறினால் சிந்தித்து பாருங்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள், இது ஒரு சாதாரண பாவம் அல்ல. இன்று நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் வாழுகின்ற தெருக்களில், நாம் வாழுகின்ற பிரதேசங்களில் சர்வ சாதாரணமாக இவைகள் விற்கப்படுகிறது, இவைகள் விற்பனை செய்யப்படுகிறது, இவைகள் விளம்பரம் செய்யப்படுகிறது. இந்த வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் கோபப்படுவது கிடையாது. அவர்களோடு நாங்கள் சுமூகமான முறையில் அந்த தவறிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வது கிடையாது. இது சாதாரண பாவம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சிலை வணக்கத்தோடு இணைத்து போதையை சொல்லியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைக்காதே என்று சொல்லிவிட்டு, சாராயத்தை அருந்தாதே, போதை பழக்கத்தை பயன்படுத்தாதே என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று வெவ்வேறு பெயர்களில் இந்த போதை பொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும், எவைகளெல்லாம் மனிதனுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் போதையை ஏற்படுத்துமோ, அவைகள் அனைத்தையும் குறைவாக பயன்படுத்தினாலும் அது ஹராம். யமனில் இருந்து ஜைஷான் என்று சொல்லக்கூடிய ஒரு கபீலா ரசூலுல்லாஹை சந்திக்க வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எமது பிரதேசத்திலே சாராயம் கிடையாது, ஒரு வகையான பொருட்களை கொண்டு நாங்கள் ஒரு போதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருட்களை அங்கு பயன்படுத்துகிறார்கள். அது போதையை ஏற்படுத்துகிறது என்று சொன்னபொழுது சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதையை ஏற்படுத்துகின்ற அனைத்து பொருட்களும் ஹராம் என்று சொன்னார். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எமது மாணவர்கள், எமது வாலிபர்கள் பாடசாலைகளிலிருந்து அதிகமான முறைப்பாடுகள், இந்த மாணவர்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. யாரெல்லாம் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறார்களோ அவர்கள் ஆசிரியர்களை மதிக்க மாட்டார்கள், பெற்றோர்களுடைய சொல்படி நடக்க மாட்டார்கள், பெற்றோர் சொல்வதற்கு மாற்றமாக நடப்பார்கள். கண்ணியமான சகோதரர்கள், இதற்கான காரணம் என்ன? ஏன் எமது வாலிப சமூகம் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள்? இவர்களை எவ்வாறு பாதுகாப்பது? எமது பொறுப்பு என்ன? மஸ்ஜித் நிர்வாகிகளுடைய, ஆலிம்களுடைய, ஆசிரியர்களுடைய, புத்திஜீவிகளுடைய பொறுப்பு என்ன? எவ்வாறு நாம் இந்த வாலிப சமூகத்தை, இந்த மாணவர்களை, எமது குழந்தைகளை, எமது சகோதரர்களை இந்த போதை பழக்கத்திலிருந்து நாம் எவ்வாறு பாதுகாப்பது? கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறார், நாம் அதிகமாக அல்லாஹ்வுடைய பயத்தை எமது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். யாரிடம் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதோ, அவர்களை நிச்சயம் அல்லாஹ் பாதுகாப்பார். எனவே நாம் அதிகமாக எமது பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் உன்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறார், எல்லா நிலையிலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உலகத்தில் உள்ள யாரும் உன்னை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வை எமது பிள்ளைகளுக்கு நாம் முதலாவது கொடுக்க வேண்டும். இரண்டாவது விடயம், எமது பிள்ளைகளை இந்த போதை பழக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்கான மிக பிரதான ஒரு வழி, எமது மாணவர்களை, எமது பிள்ளைகளை மஸ்ஜிதோடு தொடர்பு படுத்த வேண்டும், பள்ளியோடு தொடர்பு படுத்த வேண்டும். அதிகமான நேரங்களை மஸ்ஜிதிலே கழிக்கின்ற வகையில் எமது நிகழ்ச்சி நிரல்களை மஸ்ஜிதில் அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எமது பிரதேசத்தில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பாடசாலைகளில் படிக்கிறார்கள், தமிழ் மூலம் எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள், சிங்கள மொழி மூலம் எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள், ஆங்கில மொழி மூலம் எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள், இவர்களுடைய பெயர் பட்டியல் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் இருக்க வேண்டும். அவர்களில் யாரெல்லாம் மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் பள்ளியோடு தொடர்பில்லாமல் இருக்கிறார்கள், அவர்களை சந்திக்க வேண்டும். அந்த மாணவர்களை மஸ்ஜிதோடு தொடர்பு படுத்த வேண்டும். நல்ல விடயங்களை கேட்பதற்கு நாங்கள் பழக்க வேண்டும். இதுதான் போதையிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான மிக ஒரு நல்ல ஒரு தீர்வாக அமையும். மேலும் சொன்னார்கள், எமது பிள்ளைகளை நாம் நல்ல முறையில் வளர்த்தது. உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்திலே, தஹஜ்ஜுடைய நேரத்திலே தன்னுடைய குடும்பத்தை இப்படித்தான் எழுப்புவார். يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ஆயத்தை ஓதி ஓதி எழுப்புவார்கள். இன்று நாம் எமது பிள்ளைகளை தொழ பழக்க வேண்டும், நல்ல விடயங்களை செய்ய பழக்க வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாளைய கியாமத்திலே எமது பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் எம்மிடம் கேள்வி கேட்பார். எங்களும் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் ஓய்வு நேரத்தில் என்ன செய்கிறார்கள், பாடசாலைகளில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பகல் நேரங்களுக்கு பிறகு என்ன செய்கிறார்கள், இரவு நேரத்தில் யாரோடு பழகுகிறார்கள், யாரோடு அவர்கள் நட்பு கொள்கிறார்கள் என்பதை தேடி பார்ப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் செய்யவில்லை என்றால் நாளை மறு உலகத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நாம் நிச்சயம் மாட்டிக்கொள்வோம். எமது பிள்ளைகளை நல்ல பிள்ளையாக, சாலிஹான பிள்ளையாக வளர்த்தெடுப்பது எமது பொறுப்பு, எமது கடமை. அந்த கடமையை நாங்கள் சரியாக செய்யவில்லை என்றால், அதை முழுமையாக நாங்கள் நிறைவேற்றவில்லை என்றால், நாளை மறுமையிலே ஒவ்வொரு பெற்றோர்களும் எந்த பிள்ளைகளுக்காக நாம் கஷ்டப்பட்டு வியாபாரத்திலே ஈடுபடுகிறோம், ஒரு கடையிலே வேலை செய்கிறோம், எவ்வளவு சிரமப்படுகிறோம், யாருக்காக? இந்த குழந்தைகளுக்காக. இந்த குழந்தை யாரோடு பழகுகிறார், யாரோடு தோழமை கொள்கிறார், யாரோடு நட்பு வைத்திருக்கிறார், இரவில் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருகிறார், அவனுடைய முடி எப்படி இருக்கிறது, அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய பிள்ளை மஸ்ஜிதுக்கு சென்று தொழுகிறானா, என்னுடைய பிள்ளை எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை பரிசோதனை செய்வது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் போதை பழக்கத்திற்கு அகப்பட்டு விட்டார். இன்று நாங்கள் பார்க்கிறோம், நல்ல குடும்பத்தில் பிறந்த குழந்தை, நல்ல பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள், நல்ல சாலிஹான தந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகள் இன்று போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த பெற்றோர்கள் இரவு நேரங்களில் கண்ணீர் வடிக்கிறார்கள், தன்னுடைய கவலையை அல்லாஹ்விடம் முறையிடுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். நாம் எமது பிள்ளைகளை உரிய முறையில் கண்காணிக்காததன் விளைவை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் எமது இந்த மாணவர் சமூகத்தை, இந்த வாலிபர் சமூகத்தை இந்த போதை பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது எமது ஒவ்வொருவருடைய கடமை, ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார், அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், அவர்களுக்கு நாம் பூமியிலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால், அவர்களுக்கு நாம் நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்தால், அகாமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வாஆது ஸகா, ஸகாத்தை கொடுப்பார்கள், வஅமரு பில் மஅரூஃப், நல்லவைகளை ஏவுவார்கள், வநஹௌ அனில் முன்கர், பாவமான காரியங்களில் இருந்து அவர்கள் அந்த மக்களை தடுப்பார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல், ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், ஆலிம்கள், ஆசிரியர்கள், புத்திஜீவிகள், நலன் விரும்பிகள், சமூக தொண்டு நிறுவனங்கள், இவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த வாலிப சமூகத்தை, இந்த மாணவ சமூகத்தை இந்த போதை பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கிறது. அவ்வாறு எமது பொறுப்புகளை நாம் செய்யவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்களுக்கு நாம் முன்வைக்கவில்லை என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர் என்ற ஆயத்தை இறங்கியவுடன் அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அலா இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிமத் சொன்னார்கள், சாராயம் போதை பழக்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாத்திரத்திலே மதீனா தெருக்களிலே யாரெல்லாம் சாராய பீப்பாய்கள் வைத்திருந்தார்களோ அவைகளை உடனடியாக கொட்டிவிட்டார்கள். யாரெல்லாம் நாவிலே ஹம்ரை வைத்திருந்தார்களோ உடனடியாக அதை உமிழ்ந்து விட்டார்கள், அதை துப்பி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை தனக்கு விருப்பமாக இருந்தாலும், தனக்கு இன்பமாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகின்ற பொழுது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார், அல்லாஹ் தடுத்திருக்கிறார், நாளை மறுமையிலே நிச்சயம் இதற்குரிய தண்டனை எனக்கு கிடைத்தே தீரும் என்ற நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரும் இது ஹராம் என்று சொல்லப்பட்டால் உடனடியாக தவிர்ந்து கொள்வதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பு இது ஹராம், இது பயன்படுத்துவது தடை என்று சொல்கின்ற பொழுது அதை உடனடியாக தவிர்ந்து கொண்டார்கள். இது சஹாபாக்களுடைய பண்பு, இது சஹாபாக்களுடைய வலிமை. எனவே கண்ணியமான சகோதரிகளே, எமது இளைஞர் சமூகத்தை, எமது வாலிபர் சமூகத்தை இதிலிருந்து பாதுகாப்பது எமது பொறுப்பாக இருக்கிறது. குறிப்பாக மஸ்ஜித் நிர்வாகத்துடைய ஒரு பாரிய பொறுப்பு. யாரெல்லாம் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதை பயன்படுத்துகிறார்களோ, அவர்களை அறிந்து அவருடைய பெற்றோரிடம் சென்று அவர்களை பற்றி முறையிட்டு உரிய முறையில் அவர்களோடு கலந்து அந்த மாணவர்களை, அந்த வாலிபர்களை இந்த போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுப்பது ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள் இதற்கான பல சேவைகளை, பல திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே இன்று அதிகமான வாலிபர்களும், அதிகமான மக்களும் தவறான வழியில் ஈடுபடுவதும், அவர்கள் தவறான வழிக்கு இட்டு செல்வதற்கும் பிரதான காரணம் வறுமை என்று நாம் பார்க்கிறோம். சில மக்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களை போதை பழக்கத்துக்கு அடிமையாக்குகிறார்கள். அவருடைய வறுமையை பயன்படுத்தி சில நேரத்தில் பாடசாலை செல்கின்ற மாணவர்களை கூட பயன்படுத்தி போதை பொருட்களை விற்பனை செய்த சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய சாப்பாட்டு பெட்டியிலே அவைகளை வைத்து அனுப்பிய செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். வறுமை. எனவே இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள் வறுமையை எமது பிரதேசத்திலிருந்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சில நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்கள் வட்டியோடு தொடர்பு படக்கூடாது என்பதற்காக வட்டி இல்லாத கடன் கொடுக்கிறார்கள். அவருடைய நகைகளை அடகாக வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அதே போன்று ஜனாசா உதவிகளை அவர்கள் செய்கிறார்கள். உண்மையிலே மிகப்பெரிய பணி. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே ஒரு சஹாபி இருந்தார். ஒரு நாள் கேட்டார்கள், நீங்கள் திருமணம் முடிக்கவில்லையா? சொன்னார்கள், இல்லை. இரண்டாவது தடவையும் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் உங்களோட இருந்து கொள்கிறேன், உங்களுடைய பணிவிடையிலே, உங்களுடைய கிதுமத்திலே நான் இருக்கிறேன். இப்பொழுது அந்த சஹாபி யோசிக்கிறார், என்னுடைய வறுமை நிலை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், என்னுடைய கஷ்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தும் என்னை திருமணம் முடிக்கவில்லையா என்று இரண்டு தடவை கேட்டார். ஏதாவது நலவு இருக்கும், ஏதாவது கயிறு இருக்கும். மூன்றாவது தடவை கேட்டால் நிச்சயம் நான் திருமணம் முடிக்கிறேன் என்று சொல்வேன் என்று சொன்னார்கள். மூன்றாவது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், நீங்கள் திருமணம் முடிக்கவில்லையா? சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு வறுமை, எனக்கு கஷ்டம், எனக்கு யார் பொன் தருவார்கள், ஜவ்விதின், நீங்களே எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இந்த இடத்துக்கு சென்று நான் சொன்னதாக நீங்கள் போய் பெண் கேளுங்கள் என்று சொன்னார். அவர் போய் பெண் கேட்டார், திருமணம் முடித்தார். திருமணம் முடிக்க முன்பு சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், மகர் கொடுப்பதற்கு எனக்கு வசதி இல்லை. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஈச்சப்பல கொட்டை அளவு தங்கத்தை சேமித்து இவருக்கு கொடுத்தார். எல்லா சஹாபாக்களும் முன்வந்து அவருடைய பிரச்சனையை தீர்க்க முன்வந்தார்கள். ஒருவருக்கு கஷ்டம், திருமணம் முடிப்பதற்கு வசதி கிடையாது, மகர் கொடுப்பதற்கு வசதி கிடையாது, எல்லா சஹாபாக்களும் ஒன்றிணைந்து அவருடைய மகருடைய ஏற்பாடை செய்கிறார்கள். இப்பொழுது சொன்னார்கள், அவுளி வலீமா கொடுங்க. சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், வலீமா கொடுக்க கூட எனக்கு வசதி இல்லை. அங்குள்ள சஹாபாக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஆட்டை அறுத்து ஒரு வலீமாவை கொடுப்பதற்கான ஏற்பாடை செய்கிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள், இன்று எல்லோருக்கும் கஷ்டம் இருக்கிறது, வறுமை இருக்கிறது. சில பொழுது ஏழை மக்கள் அவருடைய வீட்டிலே ஜனாசா விழுந்து விட்டால், யாராவது மரணித்து விட்டால் அதற்கான செலவுக்காக மிகவும் சிரமப்படுவார்கள். எனவே இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள் என்ன செய்கிறார்கள், ஜனாசா உதவிகளை செய்து வருகிறார்கள். மேலும் இந்த பிரதேசத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய மேற்படிப்புக்காக அவர்கள் உதவிகளை செய்து வருகிறார்கள், அவர்களுக்கான சதக்காக்களை கொடுத்து வருகிறார்கள். இவைகள் அனைத்தும் போக இந்த பள்ளியிலே மூன்றாவது வருடமாக ஜகாத்தை சேமித்து அதை முறையாக விநியோகம் செய்திருக்கிறார்கள். நாங்கள் ஊர் மக்கள், இந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதே போன்று இந்த மாணவர்களை பாதுகாக்க வேண்டும், மாணவ சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அலுக்கட பெடரேஷன் என்று சொல்லி, புதுக்கட மஸ்ஜித் சம்மேளனம் என்று ஒரு சங்கம் இயங்கிக் கொண்டு வருகிறது. இந்த மஸ்ஜிதுடைய வழிகாட்டலுக்கு கீழால் இயங்கிக் கொண்டு வருகிறார்கள். இந்த பிரதேசத்தில் 5 பாடசாலைகளில் 4 பாடசாலைகளில் உள்ள மாணவர்கள் காலை உணவு சாப்பிடுவதற்கு கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். வறுமையின் காரணமாக சுமார் 60 மேற்பட்ட மாணவர்கள் காலை உணவு இல்லாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேடி முறையாக அவர்களுக்கான உதவிகளை செய்து வருகிறார்கள். அதே போன்று இந்த பிரதேசத்தில் உள்ள 3 பாடசாலைகளுக்கு சிங்கள மொழி மூலம் இஸ்லாத்தை படிப்பிப்பதற்காக, இஸ்லாம் பாடநெறிகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக ஆசிரியர்களை நியமித்து அவர்களுக்கான கொடுப்பனவுகளை கொடுத்து வருகிறார்கள். எமது முஸ்லீம் வாலிபர்கள் இஸ்லாத்தை சரியாக விளங்க வேண்டும், இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்பதற்கான இவ்வாறான உதவிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். அதே போன்று சில நேரங்களில் டிசம்பர் மாதங்களில் ஜனவரி ஆகும் பொழுது பாடசாலைக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு சில நேரம் சீருடை இல்லை, சப்பாத்து கிடையாது, அவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்கள் கிடையாது, பாடசாலை புத்தகங்களை வாங்க வசதி கிடையாது. இவ்வாறான மாணவர்களுக்கு அவர்கள் பாட புத்தகங்கள், சீருடைகள், அவர்களுக்கு தேவையான சப்பாத்து தொப்பிகளை வாங்கி கொடுக்கிறார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகள் அனைத்தையும் இந்த மஸ்ஜிதில் 2வது வார ஜும்மாவுடைய நன்கொடையின் மூலமாகத்தான் அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த மஸ்ஜிதில் 2ஆம் வார ஜும்மாவுடைய கலெக்ஷனை, தபர்ருஆத்துக்களை, தான தர்மங்களை அவர்கள் இவ்வாறான காரியங்களுக்கு தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே நாமும் இதில் பங்கெடுக்க வேண்டும், நாமும் இதில் பங்கு கொள்ள வேண்டும். ஒரு மாணவனுடைய கல்விக்காக, ஒரு மாணவனுடைய உணவுக்காக, ஒரு மாணவனுடைய மேற்படிப்புக்காக எங்களால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய கிடைப்பது அல்லாஹ் எங்களுக்கு தருகின்ற மிகப்பெரிய பாக்கியம். சொல்வார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுப்பது ஒரு பாக்கியம். அதைவிட பெரும் பாக்கியம் கொடுத்த செல்வத்தை செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம், அதைவிட பெரும் பாக்கியம். எல்லோருக்கும் அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருக்கிறார், பணங்களை கொடுத்திருக்கிறார், அது அல்லாஹ்வுடைய அருள். அதைவிட மிகப்பெரிய அருள் அதை கொடுக்க வேண்டும், அதை நல்ல காரியங்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற உணர்வு, இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹைபரிலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து கிடைக்கிறது, ஒரு நிலம். ரசூலுல்லாஹிடம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையிலே இதைவிட பெருமதியான ஒரு சொத்து கிடையவே கிடையாது, இதுதான் என்னுடைய சொத்திலே மிக அன்பசான மிக பெருமதியான ஒரு சொத்து. என்ன செய்வது என்று கேட்டார். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய விருப்பம். அப்பொழுது சொன்னார்கள், இந்த சொத்தை நான் ஏழைகளுக்கு, அநாதைகளுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நான் சதக்காவாக கொடுக்கிறேன், இதை நான் வக்ஃப் செய்கிறேன். இதனுடைய லாபத்திலிருந்து ஏழை முஸ்லீம்கள், விதவைகள், அநாதைகள் பயன்பெறட்டும் என்று சொன்னார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள், இதுதான் சஹாபாக்கள் எங்களுக்கு சொன்ன முன்மாதிரி. எனவே இவ்வாறான முன்மாதிரிகளை எமது மஸ்ஜித் நிர்வாகிகள் கட்டாயம் செய்ய வேண்டும். அவர்கள் இதை செய்கின்ற பொழுது, அவர்கள் இவைகளை மேற்கொள்கின்ற பொழுது, ஒவ்வொரு ஊரை சேர்ந்த ஒவ்வொரு முஸ்லிமும் இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி, அவர்களுக்கு உதவி செய்து, அவர்களை உற்சாகப்படுத்தி, இனிவரும் காலங்களில் எமது பிரதேசத்தில் வறுமையின் காரணமாக எந்த மாணவனும் பாடசாலையில் இருந்து விலகக்கூடாது, வறுமையின் காரணமாக எந்த மாணவனும் இடையிலேயே தன்னுடைய கல்வியை நிறுத்திக் கொள்ளக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, சில இடங்களில் நாங்கள் கேள்விப்படுகிறோம், இந்த வறுமையை பயன்படுத்தி எமது பெண்களை தவறான வழிக்கு அவர்கள் வழிநடத்துகிறார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், தனது குழந்தைகளுக்கு பாடசாலை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். வறுமை, கணவன் சரியான முறையில் தொழில் செய்வது கிடையாது, கணவன் போதை பொருட்களில் பாதிக்கப்பட்டவன், போதை பொருட்களால் பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவன், அந்த மனைவி தடுமாறுகளா, கணவன் பொறுப்பற்றவன், தனது பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், வேறு வழி இல்லாமல் யாரிடமாவது உதவி கேட்க சென்றால், அவர்கள் அந்த பெண்களை தவறாக பயன்படுத்துகின்ற நிலைகளை நாங்கள் அறிகின்ற பொழுது நாங்கள் மிக கவலைப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொரு ஒரு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் இதற்காக பதில் சொல்ல வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரிகளே, எமது மஹல்லாவிலே, எமது பிரதேசத்திலே இது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கின்ற பொழுது நாங்கள் அனைவரும் அதற்காக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக மஸ்ஜித் நிர்வாகிகள், ஆலிம்கள், புத்திஜீவிகள் எப்படியாவது இந்த மாணவர்களை, இந்த இளைஞர் சமூகத்தை இந்த போதை பழக்கத்திலிருந்து பாதுகாத்து, அவர்களை மஸ்ஜிதோடு தொடர்பு படுத்தி, அல்லாஹ்வுடைய பயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி, நாளைய கியாமத்து நாளிலே கண்ணியமான ஒரு நிலையிலே அவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்டார்கள், வலா துக்ஸினி யௌம யுபஅதூன், யா அல்லாஹ், மக்களை எழுப்பாட்டுகின்ற அந்த நாளிலே என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை இழிவுபடுத்தி விடாதே. உலகத்தில் நான் மிகப்பெரிய அறிஞனாக இருக்கலாம், மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கலாம், மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், மிகப்பெரிய கல்விமானாக இருக்கலாம், மிகப்பெரிய நிர்வாகியாக இருக்கலாம், மக்கள் எல்லாம் என்னை போற்றி புகழுகின்ற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துள்ளவனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாளைய கியாமத்து நாளிலே அல்லாஹ் என்னை கேவலப்படுத்த நாடிவிட்டால் யாராலும் அதிலிருந்து தப்ப முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், அவர் கூட அல்லாஹ்விடம் பிரார்த்தனை கேட்டார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅதூன், யா அல்லாஹ், அந்த கியாமத்து நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே. அந்த இழிவு நிரந்தரமானது, அதிலிருந்து எங்களால் மீளவே முடியாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எமது பொறுப்புகளை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். எமது இளைஞர்களை, வாலிபர்களை, எமது மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் யாரெல்லாம் இந்த பொருட்களை வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களிடம் போய் அதை நிறுத்துமாறு சொல்ல வேண்டும். போதை பழக்க தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் ஹராத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நரக நெருப்பை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எமது முஸ்லீம் சமூக வாலிபர் எதிர்காலத்தை நாசமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களை உடனடியாக எமது பிரதேசத்தில் இருந்து, எமது மஹல்லாவில் இருந்து அவர்களை துடை தெரிவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாளை மறுமையிலே நிச்சயம் நாம் அல்லாஹ்விடத்தில் இதற்கான பதிலை கூற வேண்டியிருக்கும். எனவே எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். இன்று பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒற்றுமை, அதை தடுக்க வேண்டும் என்கின்ற நினைக்கின்றவரிடம் இல்லை. தவறு செய்கின்றவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கிறது, அவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய இணைப்பு இருக்கிறது. ஆனால் அதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை. இதன் காரணமாகத்தான் இன்று எமது பிரதேசங்களில், இன்று எமது வாலிபர்கள், எமது இளைஞர்கள் சர்வசாதாரணமாக இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதற்கான முயற்சியை இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த ஊர் ஜமாத்தினர் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக சிறந்த ஒரு சமூகத்தை, ஒரு வாலிப சமூகத்தை உருவாக்குகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவார். யா அல்லாஹ், நம் அனைவருக்கும் அந்த சக்தியையும் ஆற்றலையும் தந்தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், எமது வாலிபர்களையும் மாணவர்களையும் இந்த போதை பழக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த கொடிய போதை பழக்கத்திலிருந்து எமது முஸ்லீம் சமூகத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த போதை பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதிலிருந்து அவர்கள் தவிர்ந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய ஹலாலான வியாபாரம் செய்யக்கூடிய ஆற்றலையும் தௌஃபீக்கையும் அவர்களுக்கு கொடுத்தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், யார் யாருடைய பெற்றோர்கள் கபர்களில் வாழ்கிறார்களோ அவருடைய கபர்களை சுவன பூங்காவாக மாற்றி தருவாயாக. வாங்க.